கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையாக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் பெற்றெடுக்கிற இந்த சகோதர ஐக்கியத்திற்கு நன்றிகளை உள்ளத்தில் நாம் ஏறெடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் பார்த்து வரக்கூடிய இஸ்ரேல் குறித்த கடைசி கால தீர்க்க தரிசனங்களுக்குள்ள நாம் கடந்து செல்வோம். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக தேவனுடைய கிருபையில சகோதரர் ஜெபத்துல ஏறெடுத்தது போல இந்த நாட்கள்ல நாம் பலப்படுவதற்கு ஏதுவா தேவன் கிருபையாக இந்த ஒரு ஸ்டடி நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சோ கண்டிப்பா நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய அழைப்பு, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படக்கூடிய மாபெரும் தெய்வீக திட்டம், அதற்கு மத்தியில தேவனுடைய சொந்த ஜனங்கள் இஸ்ரேல், இதையெல்லாம் குறித்து நாம சரியான ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ளவும் பலப்படவும் எச்சரிப்படையவும் இந்த ஒரு ஸ்டடி நமக்கு கடந்த 2 மாதங்களாக இருப்பதை நாம் எல்லோரும் உணர முடியுது. தகுதி இல்லாத இருந்த போதிலும் தேவன் நமக்கு இந்த கிருபை செய்திருக்கிறார், அதுக்கு நன்றி நாம் ஏற்படுத்தணும். சோ இன்றைக்கு நாம 8வது வாரமா இந்த ஸ்டடி எடுக்கிறோம். இதற்கு முன்பு அப்போ 7 வாரங்கள் எடுத்து முடிச்சிருக்கணும். ஆமா, நாம 7 வாரங்களா இஸ்ரேல் ஸ்டடி நாம எடுத்து முடிச்சிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. 7 பார்ட் நாம கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம உங்கள் முன்னாடி நிற்கும் போது இந்த ஸ்டடி ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் நிறைவேறும் தருணத்துல நாம அங்க இருக்கோம். சோ நம்முடைய நோக்கம் ஏன் நாம் இஸ்ரேல் குறிச்சு இப்படி ஒரு தொடர்ச்சியான வகுப்புகள் நாம் எடுத்தோம். ஏற்கனவே நாம் உங்களுக்கு சொல்லியிருந்தபடி இனிமேல் இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேற வேண்டிய வேத பகுதிகள், தீர்க்க தரிசன பகுதிகள், அந்த பகுதிகளை நாம் அடையாளம் கண்டு அந்த பகுதிகளை நாம் தியானிச்சு அந்த பகுதிகள் எப்பொழுது எந்த சூழ்நிலையின் மத்தியில எப்படி நிறைவேறும் என்றும், சோ அந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது பாதங்கங்கள் நம்முடைய நிலைமை தேவனுடைய திட்டத்தில் எவ்விதமாக இருக்கும் என்றும் அறிஞ்சு கொள்ளணும். சோ அப்படி அறிந்து கொள்ளும் போது கண்டிப்பா நம்மளுடைய அந்த சாயல் மாற்றம் சீக்கிரமா நமக்குள்ள நிறைவேறணும். சோ இந்த நோக்கம் தான் இந்த ஒரு ஸ்டடி நாம ஒரு ஏற்ற காலத்தின் ஆகாரமாக தேவன் நமக்கு கொடுத்ததாக நாம கண்டிப்பா விசுவாசிக்கணும். சோ அப்போ அந்த நோக்கம் எப்படி நிறைவேறும், நம்மளுடைய ஒரு வேலை டார்கெட் நாம சொல்லலாம், இந்த ஸ்டடியினுடைய இலக்கு அந்த நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசன பகுதிகள், அந்த பகுதிகள் உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டடீஸ்ல நிறைய முறை சொல்லிட்டோம், நினைவு இருக்குங்களா, எந்தெந்த வசன பகுதிகள் இனிமேல் இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேறணும். மெயின் மெயினா மெயினா நிறைய இருக்குது. மெயினா சொல்லும் போல் எதாவது நிறைவேறணும். சங்கீதம் 83 மற்றும் எசேக்கியல் 38-39 இந்த இரண்டும் யுத்தங்கள் பற்றி பேசக்கூடிய வசன பகுதிகள், இஸ்ரேல் மீது சம்பவிக்க போகிற யுத்தங்கள் பற்றி பேச போகிற வசன பகுதிகள். சோ அப்போ ஒருவேளை 2 யுத்தம் இருக்குதா, அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சோ ஒருவேளை அப்படி 2 யுத்தங்கள் இருந்துச்சுன்னா அவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், சோ அது தேவ திட்டத்துல எந்த தருணத்துல நடக்கும், அது சபையினுடைய ரட்சிப்பு நிறைவேற விஷயத்துல எப்படியெல்லாம் தொடர்பு படுத்திருக்கிறது நம்ம பார்க்கணும். சோ அதுதான் நம்முடைய நோக்கம். சோ அப்போ அந்த நிலைமைக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். சோ இப்ப நம்ம நேரடியா சங்கீதம் 83 சங்கீதம் அப்புறம் எசேக்கியல் 38-39 வசன பகுதிக்குள்ள நாம கடந்து செல்லணும். ஆனா இன்னைக்கு நாம செய்யல. ஏன் அப்படின்னா, சோ அந்த 2 தீர்க்க தரிசனங்கள் நாம படிச்சு புரிஞ்சு கொள்வதற்கு முன்பு நாம நிறைய விஷயங்கள் இஸ்ரேலை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருந்ததுனால அதை ஒரு நாள்லயோ ஒரு கிளாஸ்லயோ முடிக்க முடியாதுங்கிறத உணர்ந்ததால. சோ அப்ப அந்த ஒரு அறிவுக்குள்ளே எல்லாம் நம்ம வந்துட்டு அப்புறம் அந்த அறிவுகளை ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு நெக்ஸ்ட் இன் இஸ்ரேல் மேல நடக்க போற காரியங்களை நாம பார்க்கணும். சோ இது வந்துட்டு பேசுகிறவருடைய ஒரு பங்கு மாத்திரம் இருந்தா பத்தாது. அது யாரா இருந்துட்டாலும் சரி, எப்பொழுதுமே எந்த தேவனுடைய வார்த்தைகள் உபதேசம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். சோ நாம எல்லாருமே ஒரே நோக்கத்துல இங்க அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே இந்த தீர்க்க தரிசனங்கள் சொந்தமா தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் போது, சோ அவைகளின் மூலத்தான் நம்ம பலப்படணும்னு தேவன் நியமிச்சிருக்கிற பொழுது, சோ அப்ப அதை வந்து நாம உணர்வு பூர்வமா அறிவுபூர்வமா எல்லாரும் வந்துட்டு உணர்ந்து கற்றுக்கொள்ளணும். சோ இது ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது நாம் எல்லாருமே சேர்ந்து ஆராய்ந்து நிதானிச்சு ஒரு அறிவுக்குள்ள ஒரு தெளிவுக்குள்ள வந்து பலப்பட வேண்டிய ஒரு விஷயம். சோ அப்போ இஸ்ரேல் குறிச்சு அந்த கடைசி காலத்தின் மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் நாம புரிஞ்சு கொள்வதற்கு கண்டிப்பா இஸ்ரேலை குறிச்ச மற்ற காரியங்கள் நாம ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று நாம உணர்ந்ததுனால தான் இந்த 7 வாரம் நம்ம உங்களுக்கு அந்த ஒரு கிளாஸஸ் நாம எடுத்தோம். இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த தகவல்கள் இஸ்ரேலை குறித்து கடந்த 7 வாரங்களாக நாம தேவ கிருபையில் அறிந்து கொண்ட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்கள், அது உலக சம்பவங்களா இருந்தாலும் சரி, வசன ரீதியான சம்பவங்களா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நாம இப்ப வைத்துக்கொண்டு இதைய பிரயோகிச்சு வரக்கூடிய காலத்துல நிறைவேற போற அந்த 2 தீர்க்கதரிசனங்களை நாம தியானிக்கணும். சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? சோ நமக்கு என்ன ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னா மீண்டும் திரும்பி பார்க்கலாம். சோ இந்த 7 வாரம் கிளாஸஸ் தான் நமக்கு பேஸ் இஸ்ரேல் தீர்க்க தரிசனத்தை நாம புரிஞ்சு கொள்றது இல்ல. சோ இப்போ கண்டிப்பா நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்க, முன் இருந்ததை காட்டிலும் இந்த ஒரு காரியங்கள்ல தேவன் நமக்கு கொஞ்சம் கிருபை அங்க செய்திருக்கிறார், நம்ம நிறைய அறிஞ்சு கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு கண்டிப்பா அதை உணர முடியும். சோ இப்ப நம்ம ஜஸ்ட் இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் நம்ம அவுக்க வேண்டியதா. சோ இந்த 7 வாரம் நம்ம பார்த்த காரியங்கள், இஸ்ரேல் குறிச்ச காரியங்கள் மறுபடியும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் அப்படின்னா மறுபடியும் திரும்ப பார்த்து அதை புதுப்பிச்சு மனதுக்குள்ள வச்சிருவோம். வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அந்த காரியங்களின் அடிப்படையில எதிர்வரும் காரியங்களை நாம தியானிக்கலாம். சோ இன்னைக்கு நீங்கள் நிறைய பதில் சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் தான். சோ அப்போ என்ன நாம பார்த்து கொண்டுட்டோம்? சோ ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் குறிச்ச தீர்க்க தரிசனம் நாம் எடுத்த போது நம்ம 6 மந்த்ஸ்ல உணர்ந்த முதல் விஷயம் என்ன? நாம் சீக் இஸ்ரேல் பற்றி நாம தியானிக்க ஆரம்பிச்ச உடனே வசனங்கள்ல இருந்து பாதங்களா இஸ்ரேல் விஷயத்துல நாம உணர்ந்த மிக முக்கியமான காரியம் என்ன? என்னுடைய கேள்வியில வந்து உங்களுக்கு க்ளூ இருக்கு, நீங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ரிசீவ் பண்ணிடுக்கோ அது நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ளும். விஷயத்துல ஆஸ் ஸ்ட்ரீட் மெம்பர்ஸ் பல ரங்கங்களா நாம அறிஞ்சு கொண்ட முதல் விஷயம் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சிஸ்டர் சொல்றது கரெக்ட் தான், பட் மெயின் எஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பல ரங்கங்களா நமக்கு மாம்சீக இஸ்ரேல் மேல முதல்ல என்ன இருக்குது? ஒரே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு நமக்கு, ஒரு ஸ்கிரிப்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, வசனங்களின் அடிப்படையிலான ஒரு கடமை ஒரு பொறுப்பு மாம்சீக இஸ்ரேல் மீது நாம் எல்லோரும் பெற்றெடுக்கிறோம். சோ இதுதான் நம்ம முதல்ல புரிந்து கொண்டோம். சோ நாம் யார் அப்படின்னா ஏசாயா 62வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, 6-7 வசனம் வாசிங்க. இதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். சோ இன்னைக்கு பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான ஒரு பாதங்கம், ஒருவேளை தேவன் கிருபையில இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இந்த வசனத்துல இருக்கிறத நிறைவேற்றுவாங்க. வசன வாசிங்க.
உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் கிராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தானம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமளிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள்.
ஆமாம், சோ இப்ப பூமியில இருக்கிற நாம் பாதங்கங்கள் இஸ்ரேல் பொறுத்தவரையில யார் என்று பார்க்கும் போது அவங்களை குறிச்சு சம்பவிக்கிற காரியங்களை அவங்களுக்கு ஒரு வேற தேவன் வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் பட்சத்துல அறிவிக்கும் ஜாமக்காரர்கள். இந்த ஸ்டடியில இந்த பாயிண்ட் நம்ம மைண்ட்ல போய் பதிவாகி இருக்கணும். சோ இது பாதங்கங்களா நமக்கு இருக்கக்கூடிய அநேக கடமைகள்ல ஸ்லாக்கியங்கள்ல வாய்ப்புகளின் மத்தியில இதுவும் ஒரு மிக முக்கியமான ஸ்லாக்கியம் மற்றும் வாய்ப்பு. சோ இஸ்ரேலை குறிச்சு இஸ்ரேலுக்கு அறிவிக்கும் மாபெரும் கடமை பெற்றிருக்கிறோம். நேரடியா இல்லாட்டி கூட மறைமுகமா ஒருவேளை அறிவிக்கும் சகோதரர்களுக்காக அந்த விஷயத்துல அவங்களுக்காக ஜெபம் ஏற்கிறது குறைக்கும் நமக்கு அந்த பொறுப்பு. சோ இது இன்னும் எப்படி நிறைவேற்றலாம் பார்த்தோம். சங்கீதம் 122 நாம் எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டிய மாபெரும் கடமை பொறுப்பு வாங்கியிருக்கிறோம். சோ இதுதான் நம்ம முதல்ல மனசுல பதிய வச்சு கொள்ளுகிறோம் இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும். சோ இதை அறிஞ்சு கொண்டது பின்பு கண்டிப்பா இதை செய்ய தவறினோம்னா அது வந்து பெற்ற கிருபைக்கு நாம உண்மையா இல்லதான் நாம சொல்ல முடியும். சோ இதுதான் நம்ம ஸ்டடியில நம்ம முதல்ல புரிந்து கொண்ட விஷயம். நமக்கு வசனங்களின் ரீதியில இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு சகோதர சகோதரிகளே. இதுதான் ஃபர்ஸ்ட் நாம புரிந்து கொண்டோம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது சொல்ல முடியுமா, இஸ்ரேல் ஸ்டடி நாம ஏன் ஆரம்பிச்சிட்டோம், ஏன் நாம செய்யணும், ஏன் இந்த ஒரு மாதிரியான தியானம் நமக்கு அவசியம்னா, இன்னொரு விஷயம் நாம என்ன தெரிஞ்சிட்டோம். ஓகே பட் கரெக்ட். வேற புல் சை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புல் சை சொல்லுவாங்க இந்த துப்பாக்கி சுடுறது வில் வித்தை போடுறதுல எல்லாம் அந்த வட்ட வட்டமா போட்டு நடுவில் ஒன்று இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் புல் சை. அங்கதான் அடிக்கணும் நம்ம டார்கெட். பரவாயில்ல, இப்ப ஒரு மூணாவது லேயர்ல போய் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ மெயின் விஷயம் இன்னொரு ஒரு காரியம், இந்த கடைசி கால அந்த வார்த்தையை மைண்ட்ல வச்சுட்டா நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ் நல்லா இருக்கும். நம்ம இஸ்ரேலோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஜனங்கள்னா கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதங்களா பார்க்கும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான பொறுப்பு நம்முடைய ரட்சிப்பு. ஓகே, அதாவது க்ளூ நான் கொடுக்கிற அவர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுகிறோம் இந்த காலத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய தலை கர்த்தர் இயேசு சொன்னார் வார்த்தை என்ன சொல்லிட்டார். இப்போ உங்களுக்கு க்ளூ ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்கிறார். சோ நெக்ஸ்ட் மிக முக்கியமான பாயிண்ட் இஸ்ரேல் நம்ம நோக்கி பார்க்கறதுக்கு என்ன விஷயம், கரெக்ட் சிஸ்டர் கரெக்ட். சோ இந்த உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எவ்வளவு முக்கியமான கேள்விகள். அவருடைய இரண்டாம் பிரசனம் மாத்திரம் இல்ல, இந்த இரண்டாம் உலகம் முடிவுக்கு வந்து அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற விஷயம் பற்றி அங்க கேட்கும் பொழுது இந்த கடைசி நாட்களுக்குரிய அடையாளம் என்ன, இந்த உலகத்தின் முடிவுக்குரிய அடையாளம் என்ன, உங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது குறிச்ச அடையாளம் என்ன, நீங்கள் வந்து இருக்கிறத பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கான அடையாளம் என்ன என்ற சீஷர்கள் அங்கு கேட்ட போது அவங்களுக்கு சொல்லப்பட்ட பதில் நம்ம வசனத்துல மத்தேயு 24 வசனம் வாசிங்க 32-33 நாம வாசிக்கும் போது கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு, கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த வாங்கலா. சோ கர்த்தர் இயேசுனுடைய பிரசவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பாத அங்கங்களா நம்மை நாம் உணரும் பொழுது இந்த கடைசி காலத்திற்குரிய தீர்க்க தரிசனங்கள் விஷயத்துல நாம் மிக முக்கியமாக முன்வைக்க வேண்டியது அத்திமரம் பற்றின தீர்க்க தரிசனம். சோ இது நம்முடைய ரட்சகர் நமக்கு அறிவுறுத்திட்டு போயிருக்கிறார். சோ நாம அவருடைய பிரசன்னத்துல வாழ்றது உண்மையா உணர்ந்தோனா, நாம கடைசி காலத்துல வாழ்றது உண்மையா உணர்ந்தோம் என்றால், இனிமேல் சம்பவிக்க வேண்டிய விஷயங்களை குறிச்சு உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு வாஞ்சை ஆவல் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்முடைய கவனம் மற்ற எல்லா உபதேசங்கள் போல இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவமா நாம் திருப்ப வேண்டியது அத்திமரம் விஷயத்துல இஸ்ரேல் பற்றின விஷயத்துல. சோ இது நம்ம அறிந்து கொண்ட இரண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட். சோ ஏன் இந்த ஸ்டடி நாம் எடுத்தோம்னா, கண்டிப்பா அது ஒரு காரணம் இல்லாமல் இல்லை, கண்டிப்பா தேவன் நம்ம அதற்கு நம்ம அதற்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கா அது இல்ல. சோ எல்லா விஷயங்களும் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் அப்படி பார்க்கணும், பேசுறவங்களும் சரி கேட்கிறவர்களும் நம்ம சரி சோ தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் நமக்கு பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது அதை வந்து நாம ஒரு ரொட்டீன்ல நமக்கு கிடைச்சிட்ட ஒரு ஒரு ஸ்லாக்கியமா மாத்திரம் பார்க்க கூடாது. சோ வி ஷுட் லிவ் இன் ட்ரூத், நம்ம சத்தியத்துக்குள்ள ஜீவிக்க வேண்டிய ஜனங்களாக அங்கிருந்தோம். சோ அப்போ இது இந்த வாய்ப்புகள் தேவன் நமக்கு தரணும்னா காரணம் என்ன, நோக்கம் என்ன, இந்த ஸ்லாக்கியங்கள் நாம பெற்றுக் கொண்டிருக்கணும்னா என்ன, நாம ஒப்பு வைக்கணும் தேவன் கிட்ட. சோ இவைகள் நமக்குள்ள போறதின் மூலம் நமக்குள்ள என்ன மாற்றங்கள் அங்க தேவன் எதிர்பார்க்கிறார், இது வந்து விசேஷமான நம்ம ஒரு அழைப்புக்குள்ள இருக்கிறதுனால சோ நம்ம பார்வை இப்படி அங்க இருக்கணும். சோ அதனால ஒருவேளை உங்களுக்கு படிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ பேசுறதோ வாய்ப்புகள் கிடைச்சிட்டாலும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழைப்பை உறுதி செய்து கொள்வதற்கு அது கிடைக்கும். கடைசியா போய் சேர வேண்டிய ஒரு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, அதுதான் மைண்ட்ல நாம அங்க வைக்கணும். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு இலக்கை அடைய வேண்டியவர்கள், அந்த இலக்கை அடையக்கூடிய விஷயத்துல இதெல்லாம் நமக்கு உபகரணங்கள் தேவன் நமக்கு அங்க தரா. ஆனா ரொம்ப முக்கியமான உபகரணங்கள் இதெல்லாம் இல்லாம அந்த இலக்கை நாங்க அடைய முடியாது. சோ இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், நான் அப்படி நிக்க கூடாது. சோ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கேட்டுக்கொள்கிறோம், அப்படி மற்றவர்களும் கூட அங்க இருக்கக்கூடாது. சோ அப்போ இது எல்லாம் நம்ம உணர்ந்துட்டு எனக்கு ரட்சிப்பை இங்க செயல்படுத்த போறோம். சோ இனிமேல் இது வரைக்கும் இனிமேலும் நம்ம பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சத்தியமும் அந்த கோணத்துல தான் தேவன் நமக்கு அங்க தருகிறார். சோ அப்போ ரொம்ப முக்கியம். சோ இஸ்ரேல் மேல நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறத உணர்ந்திருக்கிறோம். இஸ்ரேல நம்ம கண்ணோக்கி பார்ப்பது இந்த காலத்துல இருக்கிற பாத அங்கங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய பலன் வாஞ்சிட்டு இருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். சோ இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கொண்ட இரண்டு விஷயங்கள். இப்போ அந்த ஒரு அறிவுறுத்தலின் பேரில் நாம கண்ணோக்கி பார்த்தோம் இஸ்ரேல. சோ பேசிக்லயே நாம தெரிஞ்சிட்டோம், அவர்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் மீதான தண்டனை காலங்கள் முடிவுக்கு வந்து அவர்கள் வல்லமையா ஒரு அற்புதமான வகையில மீண்டும் அவங்களுடைய தேசத்துல கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்கள் ஒரு தேசமாக உருவாகி இருப்பதை நாம பார்ப்போம். சோ நாம இந்த வசனத்தை அறிஞ்சு நீங்க அத்திமரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம திரும்பி பார்க்கிறோம், அத்திமரம் அங்க இருக்கு, அத்திமரம் அங்க இருக்குது. அது ஒரு தேசமாக இஸ்ரேல் உருவாயிடுக்குது. இஸ்ரேல் உருவான அந்த நாள் சொல்ல முடியுங்களா? 1948. என் கேள்வி வந்துட்டு நாள் வருஷம் 48 மே 14 கரெக்ட். சோ அவர்கள் சுதந்திரம் வாங்கிட்ட அந்த நாள் 1948 மே 14 தேவ தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறி இருக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இஸ்ரேல நாம என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் இஸ்ரேல நாம என்ன பார்த்தோம், 48 அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு ஒரு தேசமா இந்த பூமியில இருக்கும் போது அவர்கள் எப்படி இருப்பாங்க என்று சொல்லப்பட்டோம். தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவா நிறைவேறிட்டு இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் கரெக்ட் ஏசாயா 60 மன்னிக்கணும் 12:2-3 எரேமியா 12 பாருங்க.
நீ அவர்களை நாட்டினீர்,
இல்ல இல்ல அப்புறம் பிரச்சனம் சகரியா 12 சகரியா 12:2-3 ஆமா.
உச்சிடம் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும்
திரும்பி பார்க்கணும், பார்க்கிறோம் தேசம் உருவாயிருக்குது. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்ட நாள்ல சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் எப்படி இருப்பாங்க, ஒரு தத்தளிப்பின் பாத்திரம், ஒரு பாரமான கல் இன்னைக்கு இது நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் இஸ்ரேல் விஷயத்துல அறிந்து கொண்ட விஷயம். இஸ்ரேல் இப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரம் பாரமான கல்லா? நிச்சயமா தத்தளிப்பின் பாத்திரம் தான் பாரமான கல் தான், இது நாம பார்த்துருக்கிறோம். சோ இது நெக்ஸ்ட் நாம உணர்ந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இஸ்ரேல் விஷயத்துல. சரி இப்ப நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா கேள்விக்குள்ள போயிட்டோம்னா, இந்த சூழலை அவர்கள் தத்தளிப்பின் பாத்திரம் பாரமான கல் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களா இன்னைக்கு இருக்கிறாங்க? பார்த்தோம். நாம யார் யார் இன்னைக்கு இருக்கிறாங்க பிரச்சனைக்குரியவங்களா? கரெக்ட், கரெக்டா சொல்லிட்டா இல்ல இல்ல, வசனத்தின் அடிப்படையில் நாம் சொல்லிடலாம். யார் யாருக்கு அவங்க பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்கள் யார் அப்படின்னா அரேபியர்கள், நெக்ஸ்ட் பாலஸ்தீனர்கள், அப்புறம் போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா அவங்க கூட யார் அவங்க? கரெக்ட், கிறிஸ்தவ சபை மற்றும் கிறிஸ்தவ தேசங்கள் எல்லாமே கூட அவங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைக்குரியவர்கள். அவர்கள் ஒரு பிரச்சனைக்குரிய பாத்திரமா இருப்பாங்க, அவர்கள் வந்துட்டு ஒரு பாரமான கல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, சோ அப்ப அவங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்கள் யாருன்னா கண்டிப்பா அரபு தேசங்கள், கண்டிப்பா பாலஸ்தீனர்கள், கண்டிப்பா நாம பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ தேசங்களும் கூட அவங்களுக்கு ஆதரவா நிக்கல, அவங்களுக்கு உறுதுணையா நிக்கல, கிறிஸ்தவ சபை கூட அவங்களை ஆதரிக்கல, அவங்களுடைய பிரச்சனையில அவங்க பிரச்சனைன்னு அவங்களுக்கு உறுதுணையா அங்க இல்ல. சோ இது நாம பார்க்கிறோம். சோ அப்போ பிரச்சனைக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது இப்ப நாம் எல்லாம் இந்த அறிவுக்குள்ள வந்திருக்கிறோம். அரப் நேஷன்ஸ், பாலஸ்தீனர்கள், கிறிஸ்தவ தேசங்கள், கிறிஸ்தவ சபை அங்க பிரச்சனைக்குரியவங்களா அங்க இருக்கு. சோ இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, என்ன பிரச்சனை? இப்ப அடுத்த கேள்வி, என்ன பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு எல்லாம்? கரெக்ட, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அரப் நேஷன்ஸுக்கும் அரேபியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை நம்ம பார்த்திருக்கிறோம்? என்ன தனித்தனியா சொன்னா நான் தனித்தனியா கேட்கிறேன், அரபு நேஷன்ஸுக்கும் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை, எந்த ரீதியில பிரச்சனை? எல்லை பிரச்சனை, அது ஒரு எல்லை பிரச்சனை, அது பார்டர்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அது ஒரு எல்லை பிரச்சனை பார்த்துருக்கோம். சோ என்ன எல்லை பிரச்சனை? சோ இஸ்ரேல் தேசத்துல சில பகுதிகளை இந்த அரபு தேசங்கள் தங்களுடையதான் என்ன பண்றாங்க, சொந்தம் கொண்டாடுறாங்க. சோ அதுதான் நாம பார்த்தோம். சோ என்னென்ன பகுதிகள் அது கூட தெரியும், என்னென்ன பண்ணல பகுதிகள், கோலன்குன்றுகள், நெக்ஸ்ட் வெஸ்ட் பேங்க், நெக்ஸ்ட் காசா, இதெல்லாம் பிரச்சனைகளுக்குரிய பகுதிகளா இருக்கு. சோ பிரச்சனைக்குரியவர்கள் அரபுனா அவங்களுக்கு இஸ்ரேல் கூட என்ன பிரச்சனைனா அது ஒரு எல்லை சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன எல்லை சம்பந்தப்பட்ட விஷயம்? இந்த மூன்று பகுதிகள் தங்களுக்குரியது என்று அரபு தேசங்களே அங்க கேட்கணும். சோ இப்ப அரபு தேசங்கள்னு சொல்லும் போது தப்புன்னு உங்களுக்கு என்னென்ன தேசங்களை ஞாபகத்துக்கு வருது மைண்ட்ல? என்னென்ன தேசங்கள்லாம் வருது மெயினா? லெபனானு, சிரியா, ஜோர்டானு, சவுதி அரேபியா, எகிப்து, ஈரான் கண்டிப்பா, ஈராக்கு கண்டிப்பா, சோ பாலஸ்டீன்ஸ், சோ இவங்க எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். சோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறோம். சோ இதுதான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல பதிய வச்சிருக்கிறோம். இதெல்லாம் தான் பிரயோகிக்கு போற வரக்கூடிய அந்த எதிர்கால தீர்க்க தரிசனம் பற்றி பார்க்கணும். சோ பிரச்சனைக்குரியவங்கள் அதாவது தேசங்கள் என்ன பிரச்சனை, அது எல்லையை தகராறு, எந்த விதத்துல இந்த மூன்று பகுதிகள் என்று நாம் அங்க பார்த்திருக்கிறோம். சோ ஒரு சின்ன கேள்வி, எக்ஸ்ட்ரா கேள்வி, சோ ஆக்சுவலா இந்த மூன்று பகுதிகள் இப்ப யார் கண்ட்ரோல் இருக்கு? கரண்ட் நியூஸ் இப்ப யார் கண்ட்ரோல் இருக்கு? இஸ்ரேல் கண்ட்ரோல்ல இருக்கு. அதுல கோலன் குன்றுகள் மாத்திரம் முழுக்க யார் கண்ட்ரோல் இருக்கு? இஸ்ரேல் கண்ட்ரோல்ல. ஆனால் கூட இப்போ அந்த வெஸ்ட் பேங்க்லயும் சரி காசாலையும் சரி இஸ்ரேல யார் அனுமதிச்சிருக்கிறாங்க? பாலஸ்தீனர்களா அனுமதிச்சிருக்கிறாங்க. நம்ம பேசின நியூஸ் எல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணிருக்கலாம். சோ இப்போ அந்த வெஸ்ட் பேங்கும் காசாவும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல தான் இருக்குது. ஆனா அவங்க கண்ட்ரோல் அதை யார் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க? பாலஸ்தீனர்களே அங்க ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க பாலஸ்தீனர்கள். சோ இது உங்களுக்கு அங்க தெரியும். நெக்ஸ்ட் பிரச்சனைக்குரியவர்கள் யாரு? பாலஸ்தீனர்கள், அரேபியர்களுக்கு அப்புறம். சோ பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, என்ன பிரச்சனை? தனித்தனியா சொன்னா தனித்தனியா ஜெருசலேம். ஓகே, வேற இல்ல, நான் வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், தேசத்தின் மீது உரிமை இல்லைங்களா? தேசத்தின் மீதே ஒரு உரிமை கொண்டாடுறாங்க. லேண்ட் ரைட்ஸ், அது பார்டர் ப்ராப்ளம் இல்ல, லேண்ட் ரைட்ஸ். பாலஸ்தீனர்கள் சொல்றது என்னன்னா அந்த தேசம் இஸ்ரேல காட்டுல யாருக்கு உரிமை உள்ளது? எங்களுக்கு உரிமை உள்ளது. அதனால தான் என்ன ஒரு ஆலோசனை கிளம்பி இருக்குது கிறிஸ்தவ தேசங்கள் இருந்தா அப்ப அதை ரெண்டாக்கிடுங்க, ரெண்டு பேர் உரிமை கொண்டாடுறீங்க, ரெண்டாக்கிடு தேசத்தை, ஒரு பகுதி இஸ்ரேல் இருந்துக்கோ, ஒரு பகுதி பாலஸ்தீனர்கள் இருந்துட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ சின்ன சின்ன பகுதி எல்லாம் கேட்கல, யார் மாதிரி? அரபு தேசங்கள் மாதிரி. அவங்க கேட்கறது என்னன்னா அந்த தேசமே எங்களுக்கு சொந்தம், கொடுத்துருங்க எங்ககிட்ட. ஆனா இஸ்ரேல் சொல்றாங்க அது எங்களுக்கு சொந்தம். அப்ப மற்றவங்க சொல்றாங்க மூணாவது நபர், பிரிச்சிடுங்க ரெண்டு பேரும், சோ அதுதான் விஷயம். சோ அப்ப அந்த பிரச்சனை பாலஸ்தீனர்களுக்கும் இருக்கு, இஸ்ரேல் கூட. எந்த விதத்துலனா அது வந்து ஒரு தேசத்தின் மீதான ஒரு உரிமை பிரச்சனை என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ நெக்ஸ்ட் முக்கியமான காரியம் போன வாரம் நாம பார்த்தோம். சோ இஸ்ரேலுக்கு இந்த ஒரு சூழ்நிலையில கிறிஸ்தவ தேசங்கள் மற்றும் சபை கூட எப்படி இருக்குது, பிரச்சனை குறைவாதான் இருக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ரொம்ப பெருசு. போன வாரம் நாம் சொன்னோம் இல்லைங்களா, தி கிராண்டஸ்ட் லார்சன் சொன்ன நம்ம போன வாரம். என்ன பிரச்சனை கிறிஸ்தவ தேசங்களுக்கும்? கரெக்ட், எஸ். கிறிஸ்தவ தேசங்களும் அந்த கிறிஸ்தவ சபையும் என்ன சொல்றாங்கன்னா, நியாயமா இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிலும் வந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டாச்சு. அந்த ஆசீர்வாதங்களுக்கு யார் தயப்போ தகுதியானவங்க? நாங்கள் சொல்லி சில கிறிஸ்தவ தேசங்களும் ரொம்ப முக்கியமா கிறிஸ்தவா சபையும் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சோ இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சோ அப்போ இதுதான் நம்ம போனவா நாம அங்க பார்த்துட்டோம். ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜியில என்ன நடந்திருக்கு, பிரதர் ரசல் தேர்ட் வால்யூம்ல பேசிருக்கிறாருன்னு உங்களுக்கு நம்ம அங்க சொன்னோம். சோ அப்போ இஸ்ரேலும் பார்க்கும் போது உருவாயிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்போ பிரச்சனைக்குரிய தேசமா அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களா அரேபியர்கள் இருக்கிறாங்க பார்டர் விஷயத்துல, பாலஸ்தீனர்கள் இருக்கிறாங்களா தேசத்தின் மீதான உரிமையில, கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்தவ தேசங்களும் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய வாக்கு தத்துவங்களையே அபகரிக்கிறது. சோ இதுதான் இன்னைக்கு இஸ்ரேல் அங்க நம்ம பார்க்கும் போது அவர்கள் தத்தளிப்பின் பாத்திரம், அவர்கள் ஒரு பாரமான கல் என்று நாம பார்த்தோம். சோ இதும் கூட நம்ம பார்க்கறதுக்கு தேவன் நமக்கு அங்க கிருபை செய்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. சரி, சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி இருந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன முயற்சி பண்ணோம்னா, சரி பிரச்சனைகளுடைய வேர் போய் நம்ம பார்க்கலாம்ப்பா. சரி, யாருக்குதான் இந்த தேசம் சொந்தம்? இஸ்ரேலு, அது யூதர்களுக்கா இல்ல அது அரேபியர்களுக்கா அல்லது அது பாலஸ்தீனர்களுக்கா, யாருக்குதான் இது உண்மையிலேயே சொந்தம்? அப்படி நம்ம போகும் பொழுதுதான் நம்முடைய அடுத்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்தோம். அந்த மூணு ஜனங்களுக்கும் உண்மையிலேயே தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன, தேவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லும் பொழுது அந்த தேச முழுவதும் வந்து யாருக்கு சொந்தம் என்று பார்த்தோம், இஸ்ரேல். சோ இஸ்ரேலுடைய பார்டர்ஸ் எங்கிருந்து எங்க வரைக்கும் இருக்குது பார்த்தோம், அவங்களுடைய எல்லைகள் நான் சொல்ல முடியுமா நீங்க? அது மாதிரி சொல்லுங்க, அந்த லேண்ட் மார்க் சொல்லுங்க, அவனுடைய எல்லைகள் எங்க எங்க வரைக்கும் இருக்குது? எகிப்து நதி துவங்கிட்டு ஐபிராத், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ரொம்ப தீவிரமா ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். சோ இஸ்ரேலுடைய ஒரிஜினல் பார்டர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஒரு ரெண்டு அல்லது மூணு மடங்கு பெரிதாக இருக்கு. உண்மையிலே ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு, பின் அவங்களுக்கு வர சந்ததிக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின பூமி அது இருக்குது எகிப்து நதி துவங்கிட்டு ஐபிராத் நதி வரைக்கும். சோ மிகப்பெரிய அந்த தேசம் நாம பார்த்தோம். சோ இது யாருக்கு தேவன் கொடுத்துட்டாரே, யூதர்களுக்கு, இஸ்ரேலர்களுக்கு தேவன் கொடுத்துட்டார். சோ அது எல்லாம் அந்த கொடுக்கப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள அந்த அந்த வாக்கு தத்த பூமிக்குள்ளதான் இப்ப எந்தெந்த தேசம் எல்லாம் கூட வருது பார்க்கிறோம். அரபு தேசங்கள்ல ஜோர்டான் வருது, நெக்ஸ்ட் சிரியா கூட வருது, நெக்ஸ்ட் லெபனான் முழுக்க அந்த பகுதிக்குள்ளதான் அங்க வருது பார்த்தோம். சோ இப்ப இந்த அரபு தேசங்களுக்கு, இந்த அரபு தேசங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஆனா யாருக்குரிய பார்டருக்குள்ள, இஸ்ரேலுக்குள்ள வாழ்வுக்குள்ள நம்ம பார்த்தோம். தேவன் அரேபியர்களுக்கு அப்ப வாக்கு தத்துவம் கொடுக்கலையா? அரேபியர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார் தேவன்? நிச்சயமா வாக்கு தத்துவம் பண்ணிருக்கிறார். முதல் இஸ்ரேல் யார், யார் அவங்களுடைய சந்ததி, அவங்க யாருடைய சந்ததி பார்த்தோம் இஸ்ரேல்? அட்லீஸ்ட் நீங்க பதில் சொல்லாட்டியும் இந்த பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வைக்கிறீங்களா? நீங்க வைக்கணும், அதுக்குதான் இந்த கிளாஸ் ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்ம ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சா தான் நம்ம தீர்க்க தரிசனம் போய் பார்க்க முடியும். சோ யார், யாருடைய சந்ததி அவங்க? ஷேம யாசிரிதா, யாசிரிதா ஷேம காமா, ஷேம். அரேபியர்கள் யாருடைய சந்ததி? ஷேம். அப்போ ரெண்டு பேர் யாருக்கா? ரத்த சம்பந்தமான சகோதரர்கள் தான். சப தேவன் தேர்ந்தெடுத்த சந்ததி இஸ்ராயலுக்கு வாக்கு தத்துவம் பண்ணிருக்கும் பொழுது அதே சமயத்துல மற்றவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார் கண்டிப்பா தேவன் வாக்கு தத்துவம் பண்ணிருக்கிறார் இல்லைங்களா? பண்ணிருக்கிறார். இப்ப இவர் பெலிஸ்தர், அவர்கள் யாருடைய சந்ததி பார்த்தோம்? காம் சந்ததி. இஸ்ரேலுக்கு தேவன் எகிப்து நதி துவங்கி ஐபிராத் நதி வரைக்கும் முழுசும் கொடுத்துட்டாரு. அரேபியர்களுக்கு எங்க கொடுத்திருக்கார்? யூதர்களுடைய சகோதரர்கள் அரேபியர்களுக்கு எங்க கொடுத்திருக்கிறாரு? பக்கத்திலேயே பார்த்தோம், பக்கத்திலேயே பார்த்தோம். யோர்தான் நதி அதை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் பகுதி வரைக்கும் யாருடைய எல்லை வருது? இஸ்ரேலர்களுடைய எல்லை வருது. அப்ப இஸ்ரேலர்களுடைய எல்லை அந்த மவுண்ட் சேயர், சேயர் மலைப்பகுதியோடு முடியும் போது அதுக்கு அப்புறம் அந்த யாருக்கு கொடுத்திருக்காரு தேவனு? அப்படியே லோத்தின் புத்திரர். யார் லோத்தின் புத்திரர்? இன்னைக்கு இருக்கிற இந்த யார் சொல்றோம்? அரேபியர்கள், மோவாப், அப்புறம் வேற யார்? அமோன். நெக்ஸ்ட் இஸ்மாயேல். இஸ்மாயேல் சந்ததி கூட அரேபியர்கள் தான். அவங்களுக்கு எங்க தேவன் இடம் கொடுத்திருக்கிறார்? இஸ்ராயேலினுடைய இஸ்மாயேலினுடைய சந்ததி யார்? அவங்களும் அரேபியர்கள் தான். ஆனா அந்த அரேபியர்களுக்கு தேவன் எங்க இடம் கொடுத்திருக்கிறார்? ஆனா இஸ்மாயேலுக்கு என்ன வாக்குத்தம்? அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் மத்தியிலும் என்ன பண்ணுவார்? வாசம் செய்வாருங்க போது அவங்க யாருன்னு சொன்னோம்? இஸ்மாயேல் சந்ததி. எங்க இருப்பாங்க? இஸ்ரேலுக்குள்ளேயே இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க பெதோவின் இனத்தார். நம்ம சொன்னோம் இஸ்ரேலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இஸ்ரேலி அராப்ஸ். அவங்க வந்து இஸ்ரேலுடைய இஸ்மாயேலுடைய சந்ததி. அப்புறம் மற்ற மூணு பேர் ஏசானுடைய சந்ததி, அமோன் சந்ததி, மோவாப் சந்ததி தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல சுற்றி இருக்கிற அரேபியர்கள். சோ பார்த்தோம். சோ பாக்குத்தத்தா பூமி இஸ்ரேலுக்குரியது. அதுக்கு பக்கத்துல அதை சுற்றி தேவனு அவங்களுடைய சகோதரர்கள் அரேபியர்களுக்கும் தேசமே அங்க கொடுத்திருக்கிறார். சோ ராஷ்யத்துல எல்லாரும் சீர் பொருந்து போது கண்டிப்பா இஸ்ரேல் அவங்க தேசத்துல தான் இருப்பாங்க. இப்ப அவங்க தேசத்துக்குள்ள இருக்கிற அரேபியர்கள் அவங்களுக்குரிய சரியான ஒரு எல்லைக்குள்ள அவங்க இருப்பாங்க. ஆனா பெலிஸ்தர்களுக்கு தேவன் என்ன பண்ணல? எங்கேயுமே பக்கத்துல அவர் நிலம் அவங்க கொடுக்கவே இல்லை. என்னத்தான் ஆகும் நம்ம விசுவாசிக்கிறோம்னா கண்டிப்பா எங்கிருந்தாலும் வந்தாங்களோ அந்த பகுதிக்கு அவங்க போகணும். ஒண்ணு எகிப்து அல்லது அந்த கிரேத்தா தீவு வழியா அங்கதான் அவங்க போய் செட்டில் ஆகும். சோ அப்போ அந்த பிரச்சனைகளை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது, சோ இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த ரத்த சம்பந்தமான ஒருத்தர் ஒரு வகுப்பாராதான் வரணும். எல்லாமே அந்த நோவானுடைய மூணு பசங்களுக்குள்ள இருந்துதான் வரணும். அப்படி பார்க்க போது யூதர்களும் சரி அரேபியர்களும் சரி அவர்கள் வந்துட்டு ஷேமனுடைய சந்ததியில வரணும். பட் பலிஸ்தர்கள் சொல்ல போறது காமனுடைய சந்ததியில அங்க வரணும். அப்போ வாக்கு தத்துவம் தேவன் பண்ணியிருந்தார் யூதர்களுக்கு தனியா அரேபியர்களுக்கு தனியா. அந்த 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 வாக்கு தத்துவத்தை அவர்கள் வந்து கண்டிப்பா சுதந்தரிப்பாங்க என்று நாம் அங்க பார்த்தோம். சோ இதெல்லாம் உங்களுக்கு வசனங்கள் ஏற்கனவே நம்ம கிளாஸஸ்ல நாம அங்க கொடுத்துருக்கோம். சோ அப்போ எப்படி இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சூழ்நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டாங்க? அது வந்து ஹிஸ்டரி இல்லைங்களா? சோ இப்படித்தான் தேவன் கொடுத்திருந்தா. அந்த தேசத்துல தான் இஸ்ரேல் இருந்தாங்க. பாபிலோனுக்கு இஸ்ரேல் போனாங்க, திரும்பி வந்தாங்க, இருந்தாங்க. அப்புறம் கர்த்தர் இயேசு வரும்பொழுது புறக்கணிச்சாங்க அவரை. அப்போ சாபமாக மீது வந்துச்சு. அப்ப என்னாச்சு? புறஜாதியார் காலம், இரண்டத்தனையான தண்டனை, எல்லாமே அந்த ஜனங்கள் மீது தேவன் அனுமதிச்சார். சோ அப்ப அந்த காலங்கள் எல்லாம் உலகம் முழுக்க சித்திரடிக்க போட்டு போயிருந்தாங்க. சரி அப்புறம் என்னாச்சு? 1878 இரண்டத்தனையான தண்டனை முடிவுக்கு வந்துச்சு. சோ அங்கேயே ஒரு சின்ன அறிகுறி தென்பட்டுச்சு, இஸ்ரேல் மீண்டும் ஒரு தேசமாக உருவாகுவதற்கு. சோ பெட்டாத்திக்வா மூவ்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு நம்ம சொன்னோம் உங்களுக்கு எப்படி அவங்க பெட்டாத்திக்வாங்கிற ஒரு இடத்துல போய் முதல் முதல்ல குடி அமர்த்தினாங்க, எப்படி உண்டாக்குனாங்க. சோ 78 இருந்து அவர்கள் மீண்டும் ஆசீர்வாதத்துக்குள்ள அவர்கள் வர ஆரம்பிச்சாங்க. சோ தேவன் எல்லா பகுதிகளிலிருந்தும் அவங்களை பர்சனலா நமக்கு தெரியும் எரேமியால 16:14 படிக்கிறபடி. சோ முதல்ல மீன் பிடிக்கிறவங்க, அப்புறம் வேட்டைக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க எல்லாம் அங்க கூப்பிட்டு வந்தார். சோ அப்படி வரும் பொழுது பாருங்க, தேவன் அவருடைய சொந்த தேசமா இருந்து இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஏற்ற காலத்துல திரும்ப கூடி வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய வஞ்சனை நடந்துச்சு. என்ன வஞ்சனை நடந்துச்சுன்னா, உலக நாடுகள் இஸ்ரேல் தேவனுடைய அந்த தேசத்தை தான் பண்ணிட்டாங்க, பங்கு போட்டாங்க. வசனம் வாசிச்சோம் யோயேல் 3:2 முதல் 2 வசனத்துல 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர்.
நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கே அவர்களை இறங்க போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் என்னும் என் சுதந்திரத்தையும்
அவர்களே பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு அருமையா அது நிறைவேறிச்சு உங்களுக்கு அந்த நாலு மேப் காண்பிச்சு நாம எடுத்தோம் ஒரு சின்ன ரெண்டு ஹேண்ட் அவுட்ஸ்ல. சோ 1917 அது ஒரு டிக்ளரேஷன், பால்ஃபர் டிக்ளரேஷன் உருவாயிட்டு. சோ இஸ்ரேலுக்கு ஒரு தேசம் கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் 22 அது மறுபடியும் மாற்றி அமைக்கப்படுது. 47 வரைக்குமே இன்னும் நிறைய பிரச்சனைகள் போய் அவங்களுக்கு தேசமே மறுக்கப்படுது. கடைசியில அதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் 60 லட்சம் யூதர்கள் இந்த தேசங்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக அவங்களுடைய தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம் 60 லட்சம் யூதர்கள் அங்க மறிக்குவதற்கு அங்க ஏதுவாச்சு. அப்போ இவ்வளவு ஒரு துரோகம், இவ்வளவு ஒரு வஞ்சனை சுயநலத்துக்காக இந்த உலகத்தின் தேசங்கள் இஸ்ரேல் விஷயத்துல நடப்பித்தது. கடைசியில ஒரு இறக்கப்பட்டு அவர்கள் செஞ்சிட்ட குற்றத்துக்கு இறக்கப்பட்டு உலக தேசங்கள் 48 அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தாங்க. ஆனா ஏற்கனவே அவங்க கட்டளைகளின் மூலம் வெளிப்படுத்தினது போல இல்லாமல் ரொம்ப சின்ன பகுதி தான் அவங்களுக்கு அங்க கொடுத்தாங்க. சோ 48 நம்ம போன கிளாஸ் முதன் கிளாஸ் பார்த்தோம். முதல் அந்த யுத்தத்திலேயே கொஞ்சம் பகுதிகள் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, எக்ஸ்ட்ராவா தங்கள் கைப்பக்கத்துல கொண்டு வந்தாங்க. மறுபடியும் 56 ஒரு யுத்தம் வந்தாலும் கூட அதுல அதிக மாற்றம் இல்ல. ஆனா 67 வருஷம் சொல்லும் பொழுது அந்த 6-day வார், 6 நாட்கள் யுத்தத்துல என்ன ஆயிடுச்சு இஸ்ரேலுக்கு, கரெக்ட் என்னென்ன பகுதி எல்லாம் இஸ்ரேல் கைக்கு வந்துச்சு, கோலன் குன்றுகள், அப்புறம் வெஸ்ட் பேங்கு, அப்புறம் காசா பகுதிகள், அது நாள் வரைக்கும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வராத இந்த பகுதிகள் எல்லாமே 67 வருஷத்துல நடந்த அந்த 6 நாள் யுத்தத்துல அவங்க கையகப்படுத்தி கொண்டது நாம் அங்க பார்க்கிறோம். சோ அன்னையிலிருந்து இந்த பகுதிகள் அவங்களுக்குரிய பகுதிகள், அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அன்னையிலிருந்து அந்த பகுதிகள் நிமித்தம் 60 தேசங்கள் அவங்க கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனைகள் பண்ணிட்டு அங்க இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற பாலஸ்தீனர்கள் கூட அவங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த விஷயத்துல இஸ்ரேல் ஆசீர்வாதத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு என்று கிறிஸ்தவ தேசங்களும் கிறிஸ்தவ சபையும் இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனையில இவங்க நடுநிலையா வந்து தீர்ப்பு சொல்ல வரும்போது கூட என்னதான் சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு சாதகமா அங்க சொல்றது இல்ல, நிர்பந்தம் கொடுக்கறாங்க, உங்க தேசத்துல பாதி அவங்களுக்கு கொடுத்துடுங்க, எருசலேம பொதுவான நிலமாக்கிடுங்க. இதெல்லாம் இப்படி உருவாயிடுக்கிறது நாம பார்த்தோம். ஆனா என்ன ஆச்சரியம்னா அந்த வார் ஹிஸ்டரி, சோ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இருந்து இதுவரைக்கும் நடந்த யுத்தத்தினுடைய சரித்திரம், யுத்த சரித்திரம் நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியம், தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறது. வசனம் வாசிச்சோம் ஏசாயா 41 அதிகாரத்துல 12-13 வசனம் வாசிங்க. அது
உன்னோட போராடினவர்களே தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் கொஞ்சமில்லாமல் இருப்பவர் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன்.
ஆமாம், உண்மையிலேயே அவங்களோட யுத்தம் பண்ணின ஜனங்கள் காணாமல் போயிருக்கிறாங்க, தேடினாலும் கிடைக்கிறது இல்ல அப்படின்னா அவர்கள் அந்த மாதிரி ஒரு தோல்வி அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. சோ எல்லா யுத்தத்திலயும் தேவன் அவங்களுக்கு ஜெயம் தான் அவர் தந்திருக்கிறார். சோ 67 அப்புறம் கூட 73 சில யுத்தங்கள், அப்புறம் 80s சில யுத்தம், அப்புறம் 2000 அப்புறம் நிறைய யுத்தங்கள் நடந்திருந்தாலும் கூட எல்லா யுத்தத்திலயும் தேவனுடைய கரம் அவங்களுக்கு வாக்குத்தத்தை பண்ணினது போலயே அவங்களோட அங்க இருந்துட்டு இருக்கிறது அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதனால வரப்போகிற யுத்தங்கள்லயும் அதுதான் நிறைவேறும் நம்ம நல்லாவே அங்க நம்புறோம். சரி, இப்பதான் நம்மளுடைய பாயிண்ட்க்கு நாம. சோ கடந்த 7 கிளாஸஸ்ல நாம இதெல்லாம் பார்த்தோம். பாருங்க, இந்த யுத்தங்கள் பார்த்த போது கூட இந்த சுதந்திரம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடந்த யுத்தங்கள்ல அவங்களுக்கு விரோதமா யார் யார்த்தா வந்தாங்க, தேசங்கள் அரபு தேசங்கள், அதே லெபனான், அதே சிரியா, அதே ஜோர்டான், அதே சவுதி, அதே எகிப்து, அதே ஈராக், சோ இவர்கள் தான் வந்துட்டு இருக்கிறோம். சோ அப்போ கடந்த யுத்தங்கள் பார்க்கும் பொழுது கூட அந்த விரோதிகள் நம்ம பார்க்கிறோம், அது யாருன்னா அவங்களுடைய சொந்த சகோதரர்களாகவே இருக்கிற ஜனங்கள் தான், அரேபியர்கள் தான் இருக்கிறாங்க. சில சமயங்கள்ல உள்நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தரக்கூடிய பாலஸ்தீனர்கள் கூட அங்க இருக்கிறாங்க. சோ இதைத்தான் அவங்களுடைய சரித்திரம் பார்க்கும் பொழுது நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். சோ அப்போ இந்த மாதிரி தான் சூழ்நிலை உருவாயிட்டு இன்னைக்கு மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு மத்தியில அங்க நடந்துட்டு இருக்குது சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ நாம முக்கியமான தருணத்துக்கு வந்துடும். இப்போ இந்த நிலைமையிலிருந்து இப்ப நீங்க மறுபடியும் கொஞ்சம் நினைவுபடுத்தி கொஞ்சம் சொல்லுங்க தெளிவா. இந்த இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேற வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கு, நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், பாதங்கங்களா இப்ப ஜீவிச்சுட்டு இருக்கிற இந்த காலத்திலிருந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைவேற வேண்டிய விஷயமா நாம் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் ஒரு பாயிண்ட் மைண்ட்ல வைங்க, தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் தான், அவங்க தேசமா உருவானது கூட்டி சேர்க்கப்படுதல்ல, ஆனா அதெல்லாம் இன்னும் 100% என்ன ஆகல. நிறைவேறி இருக்குது 1948 May 14 ஒரு 600,000 யூதர்கள் அந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு தேசம் அவங்க சுதந்திரம் அறிவிச்சுட்டாங்க, நிறைவேறிச்சு. ஆனா நிச்சயமா முழுசோ இல்லை. தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம பார்க்கும் போது அவர்கள் மீண்டும் தேசமா கூட்டி சேர்க்கப்படும் பொழுது அங்கங்க மீதி யூதர்கள் இருப்பாங்கன்னு சொல்றோம். எதிர்பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, வெளியே இருக்கிற சிதறி போன எல்லா யூதருமே என்ன ஆகணும், கூட்டி சேர்க்கப்படணும். இப்ப நாம அப்டேட் பண்ண வேண்டிய தீர்க்க தரிசனம் என்ன, நாம மறுபடியும் மறுபடியும் பார்த்து பார்த்து அந்த அப்டேட்னா உங்களுக்கு தமிழ்ல புரியுதுங்களா, சோ தற்போது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்களே எல்லா யூதர்களும் என்ன இருக்கிறாங்க, திரும்பிட்டு இருக்கிறாங்களா இல்லையா. ஏன்னா நம்ம உங்களுக்கு சொன்னோம், 2010 அதிகபட்ச யூதர்கள் இஸ்ரேல்ல அவங்க சுதந்திரத்துக்கு பின்பு கூடியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 6 கோடி யூதர்கள் இப்போ இஸ்ரேல்ல வந்திருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஜனங்கள் இருந்ததே இல்ல. சோ வெளி தேசத்துல யூதர்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்கு இஸ்ரேல்ல இருந்ததை காட்டிலும், ஆனா இப்பதான் முதல் முதலா வெளியே எங்கேயுமே 6 கோடி பேர் இல்ல. இப்ப முதல்ல ஹையஸ்ட் எங்கதான் இருக்கிறாங்க யூதர்கள், இஸ்ரேல் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர், 6 கோடி யூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா நாம பார்த்தோம் அதுக்கு அடுத்து யாரு இருக்கிறாங்க, யூதர்கள் அதிகமா இருக்கிற இடம் எங்க இருக்கிறாங்க, அமெரிக்கா. சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வைங்க மைண்ட்ல, ஏன்னா அமெரிக்கால ஏதாவது ஒண்ணு நடக்குது, அது பொருளாதார சீரழிவோ இல்லாட்டி அது ட்வின் டவர்னுடைய டிஸ்ட்ரக்ஷன் எதுவா இருந்தாலும் சரி இந்த தீர்க்க தரிசனத்துக்கு தொடர்பு இருக்கு. சோ அதிகபட்ச யூதர்கள் எடுத்துட்டு 5 கோடி பேரு இன்னும் அமெரிக்கால தான் இருக்கிறாங்க, கண்டிப்பா இவர்கள் எங்க திரும்பி ஆகணும், மாற்றமே இல்ல. ஆனா தெரியல நமக்கு, அது கண்ணுக்கு தெரியற மாதிரி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நடந்துருமா, இன்னும் ஸ்டடி பண்ணித்தான் இருக்கிறோம் சகோதரர்கள். அப்போ அதுல வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு, ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியடு. ஆனாலும் இந்த ஒரு மாபெரும் விஷயம் இருக்கு, பட் நம்ம பெருசா நினைக்க வேண்டாம் எப்பயுமே தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் பற்றி, ஏன்னா அது சொன்னது தேவன், நிறைவேறதா அவன் தேவன் தான். சிம்பிளா 80களில் ஒரு 6 கிட்டத்தட்ட எத்தனையோ 100,000 வழி வந்தாங்க ரஷ்யால இருந்து, பெரிய எண்ணிக்கையில எப்படி வந்தாங்க, தேசமே உடைச்சார், 62 பாகம் பிரிஞ்சு போ, எனக்கு தேவை என் ஜனங்கள் அங்க போய் நிக்கணும் அவ்வளவுதான். அதிகம் பேர் ரஷ்யால திறந்தாங்க, ரஷ்யா தேசமே எல்லாம் போச்சு, 62 துண்டா போச்சு. சோ அந்த பவர் தேவன் அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுகிற வல்லமை நாம பார்க்கும் பொழுது, அமெரிக்கால இப்ப 5 கோடி பேர் இருந்தாலும் கண்டிப்பா திரும்புவோம், ஆனா திரும்புறாங்களா, அது குறிச்சு என்னென்ன காரியம் போயிட்டு இருக்கு நாம சிந்திக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். சோ நெக்ஸ்ட், அது போல மற்ற தேசங்களில் கூட அங்க யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணா ஒரு சமீபத்திய நியூஸ் நாம சொல்லணும்னா, எத்தியோப்பியன் ரெஃப்யூஜிஸ் அவங்க வருவதற்கான ஏற்பாடுகள் போன மாசம் ஆரம்பிச்சிருச்சு. எத்தியோப்பியால தங்கியிருக்கிற யூதர்கள் அவங்களுக்கான ஃபைனல் ஆலியா அப்படின்னா தேசத்துக்கு திரும்பி போங்கள் அப்படிங்கிற ஒரு இயக்கம். சோ அந்த ஆலியா தான் நம்ம சொல்லுவோம் எப்பயும், என்னன்னா அந்த ஆலியா நடந்துட்டு இருக்குன்னா சிதறி போன யூதர்கள் அங்கிருந்து மறுபடியும் தேசத்துக்கு திரும்பிட்டு இருக்கிற சம்பவம். சோ அப்போ எத்தியோப்பியாவில் இருக்கிற யூதர்களுக்கான ஆலியா, இறுதிக்கட்ட ஆலியா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அவர்கள் அங்க இருக்கிற யூதர்கள் ஒட்டுமொத்தமா ஷிப்ட் ஆகிற ஒரு வேலை போன மாசம் வந்து அங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன நியூஸ். அப்ப என்னன்னா, இது மாதிரி எல்லாருடைய ரீகேதரிங், அதாவது நம்ம சொல்ல போனது இமிகிரேஷன், ஒரு தேசத்தை வெளி தேசங்கள்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ள போகிறது நடத்தணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அதுதான் சொல்லுது வசனம் வாசிங்க, எசேக்கியேல் 37 படிங்க சிஸ்டர்,
37:14
படிங்க,
ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள்.
12 வசனம் சிஸ்டர்,
ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன்.
பாருங்க, நீங்க எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு நம்பிக்கையற்றவர்களா இருந்தீங்களோ அங்க எல்லாரும் இருந்து உங்க எல்லாரையும் உங்கள் தேசத்துக்கு நானே வரவழைப்பேன். இப்போ இப்போ இனிமேல் நடக்க வேண்டியதாக நாம் கருதி நாம் கண்காணிக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் என்னன்னா, யூதர்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பிட்டு இருக்கிற அந்த விகிதம் அது எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷம். சோ இஸ்ரேல் லீடர்ஸ் வந்து பிளான் பண்றாங்க, கண்டிப்பா இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல இஸ்ரேல் அப்படியே தேவ தீர்க்க தரிசனத்தின் பண்ணி நடக்குது. எந்த அளவுக்கு யூதர்கள் அவங்க ஊருக்கு வரணுமோ அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா என்ன பண்ண ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னா, இஸ்ரேல் எலெக்ஷனுக்கு இஸ்ரேலை விட்டுட்டு வெளியில இருக்கிற யூதர்கள் கூட ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த லெவலுக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, எல்லா யூதமும் யூதனாவே இருக்கும். சோ அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷல் ஸ்பெஷல் அடையாளம். சோ அவருடைய ஜனம் எங்க போய் இருந்துட்டாங்க சார், அவங்க திரும்பி வரணுங்கிற தேவ திட்டம் அது எல்லா இஸ்ரேல்களுக்குள்ளயும் இருக்கும். உண்மையான ஒரு யூதர் அந்த டச் இருந்துச்சு, நாங்க எந்த தேசத்துல இருந்தாலும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வீடை வந்து முழுசா கட்ட மாட்டாங்க, அவங்க இருக்கிற வீட்டுல ஒரு செவர பாதித்தா கட்டி விடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது தற்காலிகமா அவங்க இருக்கிறாங்க. அவங்க பெர்மனண்டா எங்க போனா, அவங்க தேசத்துக்கு எப்படி 2000 வருஷம் கழிச்சு சேர்ந்தாங்க கேள்வி வருதா? இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு யூதனுடைய கல்யாணத்திலையும் அவங்க உறுதியா இருக்கிற விஷயம் என்னன்னா, நாங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி போவோம். ஒவ்வொரு யூத கல்யாணத்திலையும் அது நடக்கும். உண்மையான ஒரு யூதன் அந்த டச் இருந்துச்சுன்னா, டெய்லி 3 முறை ஜெபிக்கிறாரு தேவன் கிட்ட, நாங்கள் இஸ்ரேலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாமே 2000 வருஷமா அவங்களுக்குள்ள இருந்திருக்கு, அதனால தான் அவர்கள் திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. சோ அதற்கான எஃபோர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராபசிஸ் முதல் நம்ம கவனிக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் என்னன்னா, இமிகிரேஷன். சோ யூதர்கள் போயிட்டு இருக்கணும். சோ இது நாம கவனிக்கணும். சோ இனிமேல் கவனிப்போம். சோ அது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் என்னன்னா, அடுத்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம், என்ன நிறைவேறும். இப்படி இருக்கிற யூதர்கள் எல்லாம் அங்க குமிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன நிறைவேறும் தீர்க்க தரிசனம், அந்த தேசம் பத்தவே பத்தாது. அப்போ தேசம் இப்ப இருக்கிறது வாக்குத்தத்தம் பண்ணிருந்த விட 2 மடங்கு கம்மி. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, முதல்ல எல்லாரும் கூட்டி சேர்க்க போறணும். நெக்ஸ்ட் எங்க கூட்டி சேர்க்க போறணும், தேவன் அவங்களுக்கு அவங்கள் பிதாக்கள் கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணின பூமியில், அதாவது அந்த ஒரிஜினல் எல்லைக்குள்ள அவங்க வரணும். மசனா வாசிங்க, நீங்க எரேமியா 16:15 வாசிங்க.
இஸ்ரேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பணியின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன்.
என்ன மாதிரி வார்த்தை, நான் அவர்களை அவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்தா அவர்களுடைய தேசத்துல திரும்பி வர பண்ணுவேன். திரும்பி மாத்திரம் வரமாட்டாங்க, அவங்களுக்கு நான் கொடுத்த உண்மையான தேசத்துக்குள்ள அவங்க வருவாங்க, நான் வர வைப்பேன். இதுதான் தேவன். அதே தான் இசைகள் 37:14 கூட நாம வாசிக்கிறோம், அவங்களுடைய தேசத்துக்கு நான் அவங்கள வரவேன் அப்படின்னு பெற்றுக்கொள்வோம். இது எது கடையாளமா இருக்குன்னா, சுதந்திரத்துக்கலாம். இது எது கடையாளமா இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற இசைகளுடைய பாரம் என்ன ஆகும் கண்டிப்பா. ஏன்னா மீகால அதான் வாட்சி 7:11 அந்நாளில் பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். இந்த டே தேர் பார்டர் ஷால் பி எக்ஸ்டெண்டட். அந்த நாள்ல, இந்த நாள்ல கூட்டி சேர்க்கப்பட்டு தத்தளிக்கும் பாத்திரமா இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல கண்டிப்பா அவங்களுடைய எல்லைகள் பழைய படிக்கு அவங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தின் நிலைமைக்கு மாறும். சோ அந்த எல்லைகள் விரிவடையும். அப்போ எல்லைகள் விரிவடையணும்னா, அது ஒரு அடையாள பாஷையாவே நாம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லைகள் விரிவடையணும்னா, இப்ப அவங்க எல்லைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன ஆகணும், ஏதாவது ஒரு வகையில சில தீர்மானங்கள் எடுக்கணும். கண்டிப்பா அது அதிகபட்சமா யுத்தத்தின் மூலமாகத்தான் அங்க இருக்கும். சோ இந்த விஷயங்கள்லாம் நிறைவேறணும்னு காத்துட்டு இருக்கிறோம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, சக்குன்னு அடுத்த ப்ராசஸ் என்ன வருதுன்னா, சங்கீதம் 83 நிறைவேறும். சோ இந்த அரேபியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும்னா அது முழுக்க சங்கீதம் 83 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிக்கு. சோ இப்ப நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது. சோ இவ்வளவு நம்ம கிருபையில அறிந்து கொண்டிருக்கிறோம். சோ இதெல்லாம் உணர்ந்துட்டு சோ இனிமேல் நம்ம பாதங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் விஷயத்துல சகோதர சகோதரிகள நடந்து முடிஞ்சதைகள் அல்ல, பட் அதை மனசுல வச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில யூத ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா, அது எந்த விகிதத்துல நிறைவேறிட்டு இருக்குது, அது நாம பார்க்கும் பொழுது ஒருவேளை அது அதிகமான விகிதத்துல நடந்துட்டு இருக்குன்னா நமக்கான நேரம் கூட நெருங்கிட்டு அங்க இருக்குது. நெக்ஸ்ட், அந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில முடிவுக்கு வர மாதிரி அறிகுறிகள் இருக்கா, ஒன்னே சமாதான பேச்சுவார்த்தையில முடிவுக்கு வரணும், அப்படி இல்லாட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும், சண்டை போடுற மாதிரி அறிகுறி இருக்குதா, அது கூட பாசிட்டிவ் சைன் ஆதங்கங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் மூலம்தான் இந்த பிரச்சனைகள் அங்க முடிவுக்கு வரும். சோ இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதா, இதுதான் நமக்கு வாட்சி. சோ இது வாய்ப்பு பண்ணணும் போது கண்டிப்பா நம்ம சம்பந்தப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம் சங்கீதம் 83. அதற்கு பின்பு இவைகளுக்கெல்லாம் டச்சே இல்லாம தனிச்சு நிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் தான் எசேக்கியேல் 38-39. இப்ப நம்ம பேசினதுக்கும் எசேக்கியேலுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப நம்ம பேசினதுக்கும் சங்கீதம் 83 சம்பந்தம் இருக்கு, ஆனா அது எசேக்கியேலுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லை. ஆனா எசேக்கியேல் இஸ்ரேல் தீர்க்க தரிசனத்துல கடைசியா நிறைவேற வேண்டிய காரியம், அது நிறைவேறும் போது சபை மகிமை அடைந்தது. கூட சபை மகிமை அடையும் விஷயத்துல இதை அவர்கள் கண்காணிக்க வேண்டியது அவங்களுக்கு மிக முக்கியமான காரியம். சோ இப்பதான் நாம வந்திருக்கிறோம் சங்கீதம் 83 மற்றும் எசேக்கியேல் 38-39. சோ இந்த காரியங்களை நாம அடுத்த வாரத்துல இருந்து நாம் தியானிக்க போறோம். சோ தேவனுடைய பெரிய தயவுல நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்து சோ இந்த தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். சோ இவ்வளவு விஷயங்கள் சகோதர சகோதரிகளை இஸ்ரேலை குறிச்சு நாம பெற்றுக்கொள்ள கொண்டிருக்கிறோம். இப்ப இதன் அடிப்படையில நாம அங்க தியானிக்க போறோம். சோ அதிகபட்சம் எவ்வளவு கிளாஸஸ் எடுக்கும் என்னால் சொல்ல முடியல, பட் ரொம்ப கம்மி தான், ஒரு 3 கிளாஸ் அல்லது 4 கிளாஸ். முதல் நம்ம அடுத்த வாரம் வரும் பொழுது நாம என்ன பண்ண போறோம், அது கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கு உங்களுக்கு. சோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா சங்கீதம் 83 எசேக்கியேல் 38-39 ஒரே சம்பவத்தை பத்தி பேசுதா அல்லது ரெண்டு சம்பவம் பத்தி பேசுதா, ஒரே யுத்தம் பத்தி பேசுதா அல்ல ரெண்டு யுத்தம் பத்தி பேசுதா? ஏன் சிலருக்கு ஒரே சம்பவம்னு கூட கருத்து இருக்கு, சோ நமக்கு இல்ல, நம்ம இன்னைக்குதான் புதுசா இதெல்லாம் பார்க்க போறோம். ஆனா நான் பேச போறது சிலருக்குன்னு சொல்ல போது வெளியில இருக்க நம்முடைய சகோதரர்கள் இன்டர்நேஷனல் லெவல இருக்க நம்ம பிரதர்ஸ்க்கு வேற கருத்து கூட இருக்கு, ஒருவேளை பின்னாட்கள நீங்க இன்னொரு கருத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு வரலாம். பட் நான் இங்க உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையில இது சரி என்று அதை தேவாவில நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அதை முழு நிறுவனங்களோடு வசனங்களுடைய முழு ஆதாரத்தோடு நம்ம வைக்கிறதுக்கு அங்க முன்பு இந்த கேள்வி முதல்ல பிரதர்ஸ் மத்தியில் இருக்கு. எசேக்கியேல் மன்னிக்கணும் சங்கீதம் 83 அதே சமயம் எசேக்கியேல் 38-39 ஒரே சம்பவமா ஒரே யுத்தமா அல்லது அது ரெண்டு சம்பவம் அல்லது ரெண்டு யுத்தமா, ஒன்னு பின்னால பின்னால நடக்கிற மாதிரி இருக்குதா, இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. சோ இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம அதை உறுதி செய்ய போறோம். அது ஒரே, ஆனா இது வரைக்கும் நானே உங்களுக்கு எப்படித்தான் சொல்லிடுக்கிறோம்னா ரெண்டும் எப்படிதான் சொல்லிடுக்கிறோம், எப்படிதான் சொல்லிடுக்கிறோம், வேற வேற சம்பவமா தான் சொல்லிருக்கோம். அதுதான் நம்மளுடைய நம்ம விசுவாசிக்கிறது, ரொம்ப கிளைனா நம்ம விசுவாசிக்கிறது. ஆனா அது எப்படி சும்மா நாம சொல்றோமா இல்ல தீர்க்கமா நாம அங்க சொல்றோமா, வசனத்தை நாம ஆராய்ந்து பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீக். சோ கண்டிப்பா இது நாம செய்யும் பொழுது இந்த ரெண்டு சம்பவங்களும் ரெண்டு தீர்க்க தரிசனமும் ஒன்றல்ல, ரெண்டுமே இருந்துட்டான், இதுதான் நாம விசுவாசிக்கிறது. நம்ம முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறது எந்த ஒரு வித எந்த வித முரண்பாடும் இல்லாம ரொம்ப தாழ்மையில நம்ம பரிசுத்தவான்களுக்கு முன்பு வைக்கக்கூடிய கருத்து. சோ எப்படி ரெண்டு சம்பவங்களும் ஒன்றல்ல தனித்தனியானவை அப்படின்னா, இன்னும் இஸ்ரேல் விஷயத்தில் நிறைவேற வேண்டிய யுத்தங்களா இரண்டு இருக்க வேண்டியது இருக்குது என்று நாம எப்படி முடிவுக்கு வரோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நாம பார்க்கலாம். சோ எப்படி பார்க்க முடியும், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும், ரெண்டும் ஒண்ணா இல்ல ரெண்டும் வெவ்வேறா எப்படி பார்க்க முடியும், ரெண்டையும் கம்பேர் பண்ணும், ரெண்டு தீர்மானமும் படியும் நல்லா அரேஞ்ச் பண்ணி பாருங்க, ரெண்டு ஒரே ஈவெண்ட் பத்தி பேசுதா இல்ல வேற இதை பத்தி பேசுதா. சோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ண போறோம். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு பகுதிகளையும் நல்லா படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நாம இங்க மறுபடியும் தேவ சமூகத்துல கூடும் பொழுது இந்த இரண்டு பகுதிகளை கண்டிப்பா நீங்க ஆராய்ந்துட்டு வந்தீங்கன்னா நம்ம அங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அங்க இருக்கும். சோ அடுத்த முறை நாம் வரும் பொழுது சங்கீதம் 83 மற்றும் எசேக்கியல் 38-39 குறிச்சு ஒரு முடிவுக்கு நாம் வருவோம். வந்ததுக்கு பின்பு அடுத்த கிளாஸ் அதிகபட்சம் சங்கீதம் 83 இருக்கும், அதற்கு அடுத்த கிளாஸ் எசேக்கியல் 38-39 நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். தேவன் கர்த்தர் நாம ஒப்புக்கொடுப்போம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.